ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே ஐந்தாவதான உமாசம்ஹிதை அத்தியாயம் 29 முதல் 35 வரை படைப்பை பற்றிய விளக்கங்கள். இதன் பின் சௌனகர் முதலிய முனிவர்கள் கேட்க சூத புராணிகர் சர்க்கம் என்கிற உலகத்தின் தோற்றத்தை கூறத் தொடங்கி நாராயணம் என்னும் சொல்லுக்கு விளக்கம் தருகிறார். ஆபோ நாராயிதி புரோக்தா ஆபோவை நரசூனவகா அயனம் தஸ்யதா பூர்வம் ஏன நாராயண ஸ்மிருதகா. ஆபகா என்கிற சொல் நீரையும் மனிதனையும் குறிக்கும். இவை இரண்டிற்கும் இருப்பிடமானதால் இறைவனை நாராயணன் என அழைக்கிறோம். இவரது கொப்பூழ் கொடித்தாமரையில் பிரம்மன் தோன்றினார். அவர் ஆகாயம் பூமி முதலியவற்றையும் மரீச்சி முதலிய மகரிஷிகளையும் படைத்தார். பின் தன்னையே ஓர் ஆணாகவும் ஓர் பெண்ணாகவும் படைத்துக் கொண்டு இவ்வுலகனைத்தையும் படைத்தார். இதையே முதல் படைப்பு, அதாவது ஆதிசர்க்கம் என்பர். இவ்வாறு ஆணாகவும் பெண்ணாகவும் தன்னை ஆக்கிக் கொண்ட பிரஜாபதி அவர்களை மனு சதரூபை என அழைத்தார். இவர்களது மகன்கள் பிரியவரதனும் உத்தானபாதனும். உத்தானபாதனது குமாரர்கள் துருவனும் உத்தமனும். இவ்வாறு உலகப்படைப்பை கூறுமுகத்தான் பிரஜாபதிகளது பிறப்பு, பிரஜேதஸ்சுகளின் பிறப்பு, பின் ஊர்வன பரப்பன நீர்வாழ்வன ஆகியவற்றின் படைப்பை கூறினார். தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் பாம்புகள் ராட்சசர்கள் ஆகியவர்களின் படைப்பு பற்றி சௌனகாதி முனிவர்கள் கேட்க அதிதி திதி முதலிய தேவமாதாக்கள், மரீச்சி கஷ்யபர் முதலிய மகரிஷிகள், 12 ஆதித்யர்கள், இரண்யகசிபு இரண்யாட்சன் முதலிய அசுரர்கள் ஆகியவர்களின் தோற்றம் பற்றி சூத புராணிகர் கூறி பரம பாகவதனான பிரகலாதனது சரித்திரத்தையும் கூறினார். காஷ்யபருடைய வம்சத்தை பற்றியும் கூறினார். சுவயம்புவம் ஸ்வாரோசிஷம் முதலிய மன்வந்தரங்களையும் விளக்கினார். இதன்பின் ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் உள்ள சப்தரிஷிகள் மனுக்கள் இந்திரன் ஆகியவர்களை பற்றி கூறி பின் ஆக்னீத்ரன் காஷ்யபர் பௌலஸ்தியர் மாகதர் பார்கவர் அதிவாகர் சுசி அங்கீரசர் யுக்தர் ஆத்ரேயர் பௌத்திரர் வசிஷ்டர் அஜிதர் புலகர் முதலியவர்களை பற்றி கூறி சத்யன் என்கிற மனுவின் அந்தரத்தில், அதாவது 14வது அத்தியாயத்தில் கடைசியாக வரும் சப்தரிஷிகள் பற்றி கூறினார். இவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள், சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் தேவரிஷிகள். இச்சமயத்தில் சுச்சி என்பவர் தேவேந்திரன் ஆவார். காலையில் எழுந்தவுடன் இவர்களது திருநாமத்தை உச்சரிப்பதால் அனைத்து நலன்களும் பெறலாம். 70 யுகங்கள் கொண்டது ஓர் அந்தரமாகும். இவ்வாறு 14 மன்வந்தரங்கள் கூறினேன். ஒவ்வொரு மன்வந்தரம் முடிந்ததும் புதிதான படைப்பு தோன்றும். 100,000 அந்தரங்கள் முடிந்தால் அதை கல்பம் என்பர். அப்பொழுது சூரியனது வெப்பத்தால் அனைத்தும் எரித்து சாம்பலாக்கப்படும். கற்பகால முடிவில் பிரம்மதேவர் ஆதித்யர்கள் முதலிய அனைவரும் ஸ்ரீ ஹரியான நாராயணரது திருவுதரத்தில் லயமடைந்து விடுவர். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, விவஸ்வான் என்கிற சூரியன் கஷ்யபிற்கும் தாக்ஷாயணி என்கிற அதிதிக்கும் பிறந்தார். அவரது மனைவி த்வஷ்டாவின் புதல்வி ரேணுகை என்கிற சம்ஞாதேவி. இவளிடம் சூரியனால் 3 பிள்ளைகள் பிறந்தனர். வைவஸ்வதமனது வைவஸ்வதமனு சாத்ததேவன் யமன் என்பவர்கள். பின் யமுனே என்கிற பெண் பிறந்தாள். சூரியனது வெப்பத்தை தாங்க முடியாத சமிக்ஞை தனது நிழலில் ஒரு பெண்ணை படைத்தாள். அவளது பெயர் சாயை, அதாவது சாயாதேவி. சமிக்ஞை தனது குழந்தைகளை சாயாதேவியிடம் ஒப்படைத்துவிட்டு தன் தந்தை வீட்டை அடைந்தாள். ஆனால் தந்தை அவளை ஏற்காததால் படவா என்கிற திருப்பெயருடன் உத்தரகுரு தேசத்தில் உலாவி வந்தாள். சாயாதேவியையே சமிக்ஞாதேவி என நினைத்த சூரியன் அவளிடம் சாவர்ணி என்கிற மனுவை பெற்றார். அதன்பின் சாயாதேவி தன் மகனான சாவர்ணியுடன் அதிக அன்பும் சம்ஞாதேவியின் குழந்தைகளிடம் குறைந்த அன்பும் காட்டி வந்தாள். இதைக் கண்டு வருந்திய யமன் என்கிற சம்ஞையின் புதல்வன், தாயே, தன் குழந்தைகளிடம் ஒன்றே போல் அன்பு காட்டுவது விடுத்து இவ்வாறு ஒரு தாய் பாரபட்சம் காட்டுவது நியாயமா என கேட்க சாயாதேவி சற்றே கோபம் கொண்டு உனது கால்கள் பழுதாகட்டும் என யமனை சபித்தாள். யமன் இதை தன் தந்தையான சூரியனிடம் கூற அவரும், குழந்தாய், இதுவும் ஒரு நன்மைக்கே ஆகுக. அறநெறி தவறாத சத்தியமே பேசுகிற உனக்கும் கோபம் வந்ததென்றால் அது தெய்வ சங்கல்பமே ஆகும். கவலர்க்க என்று தேர்தல் கூறினார். பின் சாயாதேவியிடம் சற்றே சினம் கொண்ட சூரியன் இதை பற்றி அவளிடம் கேட்க அவளும், தங்களது வெப்பம் தாங்க இயலாத சம்ஞாதேவி தன் நிழலில் இருந்து என்னை படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று நடந்தவை அனைத்தையும் கூறினாள். இதை கேட்ட பகவான் வனம் சென்று சம்ஞையிடம் அஸ்வினி குமாரர்கள் என இருவரை பெற்றார். அவர்கள்தான் தேவ மருத்துவர்கள். யமன் தாயின் சாபத்தினால் பெருந்துன்பம் அடைந்தாலும் அறநெறி நின்றதால் தர்மராஜன் என்கிற திருப்பெயர் பெற்று தென் திசை லோகபாலகன் ஆனார். யமுனை என்கிற பெண் சிறந்த புண்ணிய நதியாக விளங்கினாள். சாபர்ணி என்னும் சாகியின் மைந்தன் மனுவானார். பெரும் துன்பம் பெறினும் மன்னந்தரமான இக்கதையை கேட்பவர் அதை சுலபமாக கடந்து நன்மை பெறுவர். அத்தியாயம் 36. சூதர் கூறுகிறார், வைவஸ்வதமனுவின் புதல்வர்கள் 9 நின்பர். அவர்கள் இக்ஷ்வாகு, சிபி, நபகன், திருஷ்டன், சர்யாதி, நரிஷ்யந்தன், நாபாகன், கரூஷன், பிரியவிரதன். மேலும் குழந்தை வேண்டி மனு வேள்வி செய்ய அதில் அனைத்து சுபலட்சணங்களும் பொருந்திய இளை என்கிற பெண் திரு அவதாரம் செய்தாள். அவள் மித்ராவருணர்களின் அம்சமாய் அவதரித்தவள். அவள் புதனை மணந்து புரூரவஸ் என்கிற மகனை பெற்றாள். புரூரவஸ் ஊர்வசியை மணந்தார். இவரது வம்சமே சந்திர வம்சமாகும். இவரது வம்சத்தோன்றலான ககுத்மி என்பவர் ஒரு சமயம் தன் மகளான ரேவதியை அழைத்துக் கொண்டு பிரம்மலோகம் சென்றார். அங்கு ஒரு முகூர்த்த காலம் தங்க அதற்குள் பூலோகத்தில் பல யுகங்கள் கழிந்துவிட்டன. ககுத்மி தன் மகளுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்கின்ற தன் விருப்பத்தை பிரம்மதேவரிடம் கூற அவரும், நீ இங்கு வந்த நேரத்திற்குள் புவியில் பல யுகங்கள் கடந்துவிட்டன. ஆகவே நீ இப்பொழுது பூமி சென்று துவாரகையில் வசிக்கும் வசுதேவரது மகனான பலராமனுக்கு உன் மகனை திருமணம் செய்ததா என கூற அதன்படியே ககுத்மி தன் மகளை பலராமனுக்கு விவாகம் செய்து அளித்தார். திருஷ்டன் என்பவரின் மகனான நாபாகன் க்ஷத்ரியனுக்கு உண்டான கடமைகளை முடித்து தவம் செய்து பிராமண தன்மையை பெற்றான். திருஷ்டனின் மகன் நிருகன் தனது சொத்துக்களை எல்லாம் அந்தணர்களுக்கு தானம் செய்த உத்தமன். அந்தணருக்கு அளித்த பசுக்களில் ஒன்று தானம் செய்யப்பட்டதையே மறுபடியும் தானம் செய்யப்பட்டதாக ஆனதால் நிருகன் அந்த அந்தண சாபத்திற்கு உட்பட்டு ஓணானாக மாறினான். முடிவில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானது திருவடிப்பட்டு தன் பழைய உருவம் பெற்றான். ஒரு சமயம் பசுக்கொட்டிலில் புலி நுழைய பசுக்கள் ஒலமிட்டன. அது கேட்ட மனுவின் மகனான பிருஷத்ரன் என்பவன் பசுக்களை காப்பாற்ற ஓடி வந்தவன். புலி என நினைத்து வாளை வீச அது ஒரு பசுவின் தலையை அறுத்து சென்றது. நல்ல இருட்டு வேளை, மழை வேறு, புயல் காற்று அடித்தது. ஆகவே புலியை கொன்றாயிற்று என்று நினைத்து தன் இருப்பிடம் வந்தான். காலையில் எழுந்திருந்து பார்க்க பசு இறந்திருந்தது கண்டு மிகவும் துக்கித்தான். இதை அறிந்த குரு அவனை நீ 4 மரணத்தவனாக ஆகுக எனச் சபித்தார். இதனால் வருந்திய அவன் காடு சென்று தவம் செய்தான். பின் காட்டு தீயில் எரிந்து புண்ணிய உலகு பெற்றான். அத்தியாயம் 37-39 வரை. சூத புராணிகர் கூறுகிறார், மகரிஷிகளே, மனுவின் தலைமகன் இக்ஷுவாகு. அவருக்கு 100 புத்திரர்கள். அவர்களில் மூத்தவன் விகுக்ஷி. அவருக்கு முன் ஆரியாவர்த்தம் எனும் அத்தேசத்தை அந்தணர்களை ஆண்டு வந்தனர். அவரது வம்சத்தில் வந்தவன் குவலாஸ்வன். அவன் தனது மகனிடம் அரசை எழித்து வனம் செல்ல புகுகையில் உத்தங்கர் என்னும் தவசி அவனை காடு செல்வதிலிருந்து தடுத்து கூறலானார். உத்தங்கர் கூறுகிறார், உன்னால் அறநெறிப்படி காக்கப்பட்ட இவ்வுலகம் எவ்வித துன்பங்களும் இன்றி இன்பமாக உள்ளது. எனது ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள பாலை நிலத்தில் மது என்னும் அரக்கனது மகன் துந்து என்பவன் வசிக்கிறான். அவன் தேவர்களாலும் கொல்லப்பட முடியாதவன், பெருந்திரல் படைத்தவன். அவன் பாலை நிலத்தின் அடியில் அமர்ந்து உலகமழிய கடுந்தவம் புரிகிறான். அவன் வருடத்திற்கு ஒரு முறைதான் முச்சிழுத்து மூச்சு விடுவான். அப்பொழுது இவ்வுலகமே நடுங்கும். அவனை வதிக்க திரள் உடையவன் நீ ஒருவனே. உலக நலன் கருதி நீ அவனை கொல்வாயாக. அவனை கொல்வதற்கு நீ புறப்படுகையில் உனது வலிமையோடு தானும் அதில் புகுந்திருந்து துந்துவை வதிக்க உதவுவதாக சென்ற யுகத்திலேயே ஸ்ரீமன் நாராயணர் உனக்கு வரம் அளித்துள்ளார். மக்களை காத்தல் தானே அரசனுக்கு கடன். இதை கேட்ட மன்னன் குவலாஸ்வன், மகரிஷியே, நான் போர் புரிவதில்லை என்கிற முடிவில் ஆயுதங்களை உதறி தள்ளிவிட்டேன். எனது மகன் அவ்வரக்கனை கொல்வான் என கூறி வனம் சென்றான். அவனது மகனான குவலாஸ்வன் உத்தங்கருடன் துந்து எனும் அரக்கனை கொல்லச் சென்றான். உத்தங்கரது வேண்டுகோளின்படி ஸ்ரீமன் நாராயணர் குவலையாஸ்வனது வீரத்தில் உலக நலனுக்காக புகுந்தார். அவனும் தனது மைந்தர்களுடன் சென்று அப்பாலைவனத்தை தோண்டினான். தோண்டவே வெகு ஆழத்தில் மேற்குப்புறத்தில் துந்து அரக்கன் காணப்பட்டான். அந்தணர்களை துன்புறுத்தும் அவனது வாயிலிருந்து கிளம்பிய தீ குவலையாஸ்வனது 100 புத்திரர்களையும் எரித்து பொசுக்கியது. ஆனால் குவலையாஸ்வன் வருணாஸ்திரத்தினால் அவனிடமிருந்து கிளம்பிய தீயை அணைத்து ஆக்னேய அஸ்திரத்தினால் அவனை அழித்தான். இதனால் மகிழ்ந்த உத்தங்கர் அவனுக்கு குறையாத செல்வம், பகைவர்களிடம் என்றும் வெற்றி, தர்மத்திலேயே மனம் நிலைத்து நிற்றல், என்றுமே சொர்க்கவாசம், அரக்கனால் எரிக்கப்பட்ட புத்திரர்களை திரும்ப உயருடன் பெறுதல் முதலிய பல பல வரங்களை அளித்தார். குவலையாஸ்வனது மகன்களில் மூத்தவன் திருடாஸ்வன். இவனது மகன் அரியஸ்வன். இவனது மகன் தர்மசீலனான நிகும்பன். இவனது கொள்ளுப்பேரன் சத்தியபிரதன். இவன் தனது நாட்டின் பிரஜை ஒருவனது திருமணத்தில் சத்தவதி நடக்கும் முன் மணப்பெண்ணை கடத்திச் சென்றான். இதனால் சிறந்த அவனது தந்தை தையாருணி அவனை புலைஞர்கள் வாழுமிடத்திற்கு துரத்தினான். அதனால் அரசன் இன்றி அவன் தேசத்தில் மழை பொய்த்தது, எங்கும் வறட்சி. அப்பொழுது அத்தேசத்தில் வாழ்ந்த விஸ்வாமித்திரர் தன் மனைவி மக்களை விடுத்து தவம் செய்ய காணேகினார். வறுமையில் வாடிய அவர் மனைவி தன் மற்ற குழந்தைகளை காத்தருள தன் நடுப்பையனின் கழுத்தில் கயிற்றை கட்டி 100 பசுக்கள் பெற அவனை விற்க புறப்பட்டாள். பையன் அழுவதைக் கண்ட சத்தியவிரதன் மனம் துடித்து அவனை விடுதலை செய்து விஸ்வாமித்திரரின் மனைவியையும் குழந்தைகளையும் விஸ்வாமித்திரர் திரும்பி வரும் வரை காப்பதாக கூறி அவ்வாறு செய்தும் வந்தான். கழுத்தில் கயிற்றை கட்டி இழுத்துச் செல்லப்பட்டதால் விஸ்வாமித்திரரது நடுமகன் காலவன் என அழைக்கப்பட்டான். சூதபுராணிகள் கூறுகிறார், சத்தியவிரதன் விஸ்வாமித்திரரது மனைவி மற்றும் மக்களை காத்து வந்தான். இதற்கிடையில் சத்தியவிரதனுடைய பேச்சினாலோ அல்லது விதியின் வலியினாலோ இவன் மேல் வசிஷ்டருக்கு கோபம் உண்டது. இவனை அவன் தந்தை நாடு கடத்தும் போதும் வசிஷ்டர் தடுக்கவில்லை. இவனது மகனுக்கு பட்டம் கட்டுகிறேன் என்றும் கூறவில்லை. ஆகவே இவனுக்கும் தன் குலகுருவான வசிஷ்டர் மேல் கோபம். இப்படி 12 ஆண்டுகள் தீட்சா நியமத்தில் கடந்தது. வறட்சியினால் இவனுக்கும் விஸ்வாமித்திரரது புதல்வர்களுக்கும் உணவு கிடைக்காததனால் வசிஷ்டரது பசுவை கொன்று அதன் மாமிசத்தை அக்குழந்தைகளுக்கு அளித்து விட்டான். பசியினாலோ இழைப்பினாலோ பேராசையாலோ கோபத்தினாலோ விதியின் வலிமையினாலோ இது நடந்துவிட்டது. இதை எறிந்த வசிஷ்டர், தந்தைக்கு மனவருத்தத்தை உண்டாக்கினாய், குருவின் பசுவை கொன்றாய், ஆகாரத்தை தீர்த்தத்தினால் புரோட்சணம் செய்து அதை தூயதாக்காமலே தின்றாய் என்ற 3 நெறிச்செயல்களை புரிந்தாய். அந்த 3 குற்றங்கள் உடையவன் ஆதலால் நீ இன்று முதல் 3 குற்றங்கள் கொண்டவன், 3 குற்றங்கள் கொண்டவன் என்னும் பெயர் கொண்டு திருசங்கு என்று அழைக்கப்படுவாய் என்று அவனை சபித்தார். இது இவ்வாறு இருக்க தவத்திலிருந்து திரும்பிய விஸ்வாமித்திரர் தன் குடும்பத்தை காப்பாற்றிய திருசங்குவை பாராட்டி வரம் கேட்கச் சொல்ல அவனும், இத்தேசத்தில் மழை பொய்த்து பஞ்சம் 12 ஆண்டுகளாக நிலவுகிறது, இப்பஞ்சம் இனி தோன்றாதிருக்க வரம் வேண்டினான். வரமளித்த விஸ்வாமித்திரர் அவனை அரச பீடத்திலும் அமரச் செய்தார். அவன் மனைவி கே வம்சத்தில் பிறந்த சத்யரதா, அவர்கள் மகன் ஹரிச்சந்திரன் ராஜசூயாக வேள்வி செய்த சம்ராட். வைரசுதமனின் வம்சத்தை பற்றி கூறிய சூத புராணிகர் சகரமன்னனது பெருமைகளையும் அவரது 60,000 குமாரர்களால் கடல் தோண்டப்பட்ட முதலிய கதைகளையும், அனரண்யனது மகனான கடுவாங்கன் என்பவன் சொர்க்கம் சென்று தன் ஆயுட்காலம் பற்றி வினவி பின் கங்கைக்கரை வந்து ஒரு முகூர்த்த காலம் இருந்து தனது சத்தியவிரதத்தால் மூவுலகங்களையும் கடந்து புண்ணிய உலகமடைந்தான் என்பதையும் கூறினார். கட்வாங்கனின் மகன் தீர்கபாகு, அவன் மகன் ரகுமகராஜன், அவன் மகன் அஜன், அவனது மகனான தசரதரிடம் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமனாக திரு அவதாரம் செய்தார். அவரது பெருமைகள் தான் புராணங்களில் விரிவாக பேசப்படுகின்றதே. ராமனது புதல்வர்கள் குசலவர்கள். இவ்வாறு அந்த இக்ஷ்வாகு வம்ச அரசர்களது பெயர்களை எல்லாம் கூறிய சூத புராணிகர் மேலும் கூறலானார். சௌனகாதி மகரிஷிகளே, இதுவரை இக்ஷ்வாகு வம்ச பெருமைகளை கூறினேன். இவர்கள் பெரும் செல்வங்களை தானமாக தந்தவர்கள். இச்சரிதத்தை கேட்பவர்கள் இவ்வுலகில் மக்கட்பேறு முதலிய பெருஞ்செல்வங்களை பெற்று முடிவில் முக்தியும் பெறுவார்கள். 40 சௌனகர் கேட்கிறார், வியாசமுனிவரது சீடரான சூத புராணிகரே, இதுவரை பரம புண்ணியமான கதைகளை கூறினீர்கள். முன்பொரு தரம் சூரியனை சாத்ததேவர் என்று கூறினீர்கள். அதன் விளக்கத்தை சற்று கூற வேண்டும். சாத்தத்தின் பெருமை என்ன? தென்புலத்தார் அதாவது பித்ருக்கள் மகிழ உயர்ந்த நலன்களை அவர்கள் அளிப்பார்கள் என்பது எப்படி? சூதர் கூறுகிறார், மகர்ஷிகளே, இதன் பெருமைகளை மார்க்கண்டேயர் கேட்க சனத்குமாரர் கூறினார். அதையே பீஷ்மர் கேட்க மார்க்கண்டேயர் கூறினார். தர்மராஜன் கேட்க அம்புப்படுக்கையில் இருந்த பீஷ்மர் கூறினார். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். யுதிஷ்டர் கேட்கிறார், நலன் விரும்புவோன் நலன் பெறுவது எப்படி? எதனால் அவன் மென்மை பெறுகிறான்? பீஷ்மர் கூறுகிறார், எவன் ஒருவன் பித்ருக்களுக்கான சிராத்தத்தை செவனே செய்வானோ அவன் அனைத்து நலன்களையும் பெறுவான். இறந்து போன தன் தந்தை, அவரது தந்தை அதாவது பாட்டனார், அவரது தந்தையான பிரபிதாமகர் அதாவது கொள்ளுத்தாத்தா ஆகிய 3 குறித்து பிண்டம் தர வேண்டும். இவர்கள் மனம் மகிழ அறம் விரும்புவோன், மக்கள் செல்வம் விரும்புவோன், புட்டியான நலம் விரும்புவோன் ஆகிய 3 காமனைகளும் நிறைவேறும். யுதிஷ்டர் கேட்கிறார், பித்ருதேவதைகள் சிலர் விண்ணுலகிலும் சிலர் நரகத்திலும் இருப்பரே, ஜீவராசிகளுக்கோ அவர்கள் செய்த கர்மவினைக்கு ஏற்ப பலன் கிடைக்கிறது என்கிறார்களே, அப்படி இருக்க நான் செய்யும் சாந்தத்தின் பயன் எவ்வாறு நம் பித்திருக்களை அடையும்? நரகத்தில் இருப்பவர்கள் எவ்வாறு அதை பெற முடியும்? தேவர்களும் பித்திருக்களும் விண்ணுலகில் எஜிக்கிறார்கள் என்று நான் முன்பு கேட்டிருக்கிறேன். இதை பற்றி விரிவாக கேட்க விரும்புகிறேன். பீஷ்மர் கூறுகிறார், தர்மநந்தனா, விண்ணுலகு அடைந்த என் தந்தை சந்தனு கூறியதை கேள். நான் என் தந்தைக்கு சாந்தம் செய்து பிண்டம் தருகையில் என் பிதா பூமியை பிளந்து கொண்டு வந்து கை நீட்டி பிண்டத்தை தர கூறினார். இவ்வாறு தருவதற்கு தர்மசாஸ்திரங்களில் ஒன்றும் கூறப்படாததால் நான் பூமியின் மேல் தருப்பையை பரப்பி அதன் மேல் பிண்டத்தை வைத்தேன். இதைக் கண்டு மகிழ்ந்த என் தந்தை, அறநெறிகள் நன்கறிந்த உன்னால் நான் இன்றுதான் மக்கட்பேறு பெற்றவனானேன். எனது ஐயம் நீங்கியது. இன்று நான் கடைத்தேறினேன். அறநெறி முறைப்படி அரசன் ஒருவன் எதை செய்கிறானோ அதுதான் பிரமாணமாகிறது. அவ்வாறு அறநெறி வழுவாதவன் செய்வதை மக்களும் ஏற்று அதன்படி நடக்கிறார்கள். பிரமாணம் எத்தி குருதே தர்மாச்சாரேண பார்த்திவகா பிரஜா ததுனு வர்த்தந்தே பிரமாண சரித்தம் சதா. என்றென்றும் நிலைத்து நிற்கும் வேத நெறிகளை நன்கு கேள், அதுவே பிரமாணமாகும். அதை நீ இன்று செய்தாய். ஆகவே நீ விரும்பிய வரத்தை கேள். நீ விரும்பும் வரை மிருத்யு அதாவது காலம் உன்னிடம் காலன் உன்னிடம் வரமாட்டான். நீயாக என்று வேண்டுகிறாயோ அன்றே காலன் உன்னை பற்ற வருவான். மேலும் பித்தர்களை பற்றி மார்க்கண்டேய மகிழ்ச்சி கூறியதை நான் உனக்கு கூறுகிறேன் கேள். மார்க்கண்டேயர் கூறுகிறார், முன்பொரு சமயம் ஒரு விமானம் விண்வெளியில் வருவதை பார்த்தேன். அதில் அக்னியைப் போல பிரகாசமாக மிக அழகான கட்டை விரல் அளவுள்ள ஒரு புருஷர் படுத்திருக்க கண்டேன். அவரை வணங்கிய நான், தங்களை யாரென்று நான் அறிவது எப்படி என கேட்க, என்னை அறிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னிடம் தவமில்லை. இருப்பினும் பிரம்மதேவரின் மகனான சனத்குமாரன் நான் என்று தெரிந்து கொள். எனது சகோதரர்கள் எழுவர். அவர்களது வம்ச பரம்பரை உலகில் நிலைத்துள்ளது. நாங்களோ துறவரத்தில் நிலை நிற்பவர்கள். நான் பிறந்த போதிருந்தே இப்படியே இருப்பதால் என்னை குமாரன் என்று அழைக்கின்றனர். என்னை கண்ட உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும். உனக்கு நான் செய்ய வேண்டுவதென்ன என்று கேட்க, நானும் முனிவரே பித்ருக்களுடைய உற்பத்தி பற்றி கூற வேண்டும் என வேண்டினேன். சனத்குமாரர் கூறுகிறார், முன்பொரு சமயம் தேவர்களை படைத்த பிரம்மதேவர் அவர்களிடம் என்னை குறித்து வேள்வி செய்க என கூற, அவர்கள் பயன் கருதி தங்களை தாங்களே யாகங்கள் மூலம் வழிபட்டனர். இதனால் கோபம் கொண்ட பிரம்மதேவர் உங்கள் அறிவு மழுங்கட்டும் என தேவர்களை சபித்தார். வருந்திய தேவர்கள் பிரம்மதேவரை வேண்ட அவர் சனகாதி முனிவர்களை கேட்கச் சொல்ல அவர்கள் தேவர்களை பிள்ளைகளே என்று அழைத்தனர். இதைக் கண்ட ஐயம் கொண்ட தேவர்களிடம் பிரம்மதேவர், தேவர்களே உங்களுக்கு மெய் அறிவு இல்லை, சனகாதிகளிடம் அந்த மெய் அறிவு உள்ளது. ஆகவே உங்களை பிள்ளைகளே என்று அழைத்தது சரியே. தேவர்களான நீங்களும் பிதர்களுக்கான சனகாதிகளும் அனைத்து நலன்களையும் தரும் வேள்விகளை ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளுங்கள் என கூற கேட்ட தேவர்கள் சனகாதிகளிடம், நீங்கள் எங்களை பிள்ளைகளே என்று அழைத்ததனால் இனி நீங்களே பிதிருதேவதைகளாக ஆவீர்களாக என்று கூறி வேண்டினர். ஒருவன் பித்ருக்களை குறித்து ஸ்ரார்த்தம் செய்வானேயானால் அதனால் சோமன் என்கிற பிதிருதேவன் மனம் மகிழ்ந்து உலகத்திற்கு நலம் செய்வான். நலம் விரும்புபவன் ஸ்ரார்த்தங்களை முறைப்படி செய்ய மனம் குளிர்ந்த பித்ருக்கள் அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் தருவர். ஸ்ரார்த்தத்தில் தந்தை பாட்டனார் கொள்ளுப்பாட்டனார் ஆகிய மூவர்க்கும் பிண்டம் தர வேண்டும். அப்படி தரும்போது அவர்களது பெயர் கோத்திரம் இவைகளை சொல்லித் தர வேண்டும். பிதர்கள் எங்கும் நிறைந்திருப்பார்கள். ஆகவே அவர்கள் பிண்டத்தை பெற்று மனம் மகிழ்ந்து விரும்பியதை தருவார்கள். இவ்வாறு சனகாதிகள் பிதர்களாகவும் தேவர்கள் புத்திரர்களாகவும் ஆனார்கள்.